நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. ஒரு நிகழ்ச்சியை பத்தியோ அல்லது ஒரு உணர்வுகளோ அல்லது ஒரு ஆசையோ எதுனாலும் சரி, அளவா இருந்தா அதுல தப்பு ஏதும் இல்லை. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆசையாகட்டும், கோபமாகட்டும், துக்கமாகட்டும், அளவுக்கு அதிகமாகும் போதுதான் அதனோட வெளிப்பாடு பூதாகரமா இருக்கு, நம்மளையும் பாதிச்சு சுத்தி உள்ளவங்களையும் பாதிக்குது. அந்த மாதிரி அதீத வெளிப்பாடு பயம் இருக்கு இல்லையா, பயத்தினுடைய அதீத வெளிப்பாடு தான் நம்ம வந்து ஃபோபியா அப்படிங்கிறோம். ஒரு நிகழ்வை வந்து உணர்ந்து பாக்குறதுக்கு முன்னாலே ஒரு பயம் வரும், இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, எண்ணத்திலேயே வந்து பயத்தை நம்ம கொண்டு வந்துருவோம். உண்மையிலே பார்த்தா ரியாலிட்டியில அந்த பயம் இருக்காது, ஆனாலும் நமக்கு சுத்தி உள்ளவங்க சொல்லி வச்சது, பெரியவங்க சொல்லி வச்சது, அல்லது நாமளே கற்பனை பண்ணி கொண்டது, இதெல்லாம் சேர்ந்துதான் பயம் வருது. அந்த பயம் மிதமிஞ்சி தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறும் பொழுதுதான் அது ஃபோபியாவா மாறுது. சரி, இந்த ஃபோபியாவை பத்தி பேசுறதுக்காக, இன்னும் தெளிவுபடுத்துறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க உளவியலாளர் பார்வதி அவர்கள். அவங்க கிட்ட இதை பத்தி கேட்டு இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ற டாபிக் வந்து ஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். ஃபோபியா அப்படிங்கறத நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி அளவு கடந்த பயம். சிம்பிளா ஃபோபியா அப்படிங்கறது வந்து நமக்கு எல்லாருக்கும் இந்த டாபிக்கை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறது வந்து தமிழ் சினிமால கமல்ஹாசன் நடிச்ச ஒரு படம் தென்னாலி அப்படின்னு சொல்லி, அதுல அவர் அழகா சொல்லுவாரு, நின்னா பயம், உக்காண்டால் பயம், நடந்தால் பயம். சோ நம்மளை சுத்தி பயம் அதிகமா இருக்கும் பொழுதும் அந்த பயம் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை ஆக்டிவிட்டிஸ வந்து பாதிக்கும் பொழுது அதை நம்ம வந்து சீரியஸா கவனிக்கணும். அதைத்தான் நம்ம வந்து சைக்கலாஜியில ஃபோபியா அப்படின்னு சொல்றோம்.
சாதாரண பயத்துக்கும் இந்த ஃபோபியாவுக்கும் என்ன வேறுபாடு, இதனுடைய அறிகுறிகள் என்ன?
சாதாரண பயம் அப்படின்னு சொன்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்து, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேக்கோ அல்லது பிரெட்டோ அது சாப்பிட்டு அதனால நமக்கு ஒரு அஜீரணம் வந்து ஒரு வாந்தி பேதி வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தோம் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் நமக்கு வந்துருமோ அப்படிங்கிற பயத்தினால அந்த பொருளை நம்ம சாப்பிடாம இருக்கிறது வந்து சாதாரண பயம். ஆனா ஃபோபியா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப பெக்குலியரான கேஸ் தான். நான் சில பேர்த்துக்கு வந்து இதே கேக்கு பிரெட்டு மட்டும் இல்லாம எதுலயுமே ஒரு துளை, அதாவது சின்ன சின்ன மைக்ரோ ஹோல்ஸ் ஆர் ஸ்போர்ஸ் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இதுக்குள்ள ஏதோ ஒரு கிருமி ஒளிஞ்சிட்டு இருக்கு, இந்த கிருமி எப்போ வேணாலும் வெளியில எட்டி பாக்கும், நான் இதை சாப்பிட்டேன்னா இறந்துருவேன் அப்படிங்கிற அளவுக்கு அதே கேக்கையும் பிரெட்டையும் பார்த்து பயப்படக்கூடிய தன்மை இருக்கிறவங்களை தான் நம்ம வந்து ஃபோபியா அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபோபியா வந்து கூட எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, பேனிக், படபடப்பு, ஒரு பீதி நம்மளை சுத்தி இருக்கும். அதே மாதிரி பயம் ரொம்ப அதிகமா இருக்கும், நம்மளுடைய சென்சஸ் அதாவது காது கேட்கிற திறன் வந்து அளவுக்கு அதிகமா செயல்படும். யாரோ நமக்கு ஏதோ காதுக்குள்ள ஒரு மூணாவது மனிதருடைய சத்தம் நம்ம காதுக்குள்ள கேட்கும். சில பேருக்கு வந்து கால கையில வேர்வை வந்து அதிகமா இருக்கும், ஸ்வெட்டி பாம்ஸ் அண்ட் ஸ்வெட்டி டோஸ் அப்படின்னு சொல்றோம், அந்த வேர்வை அதிகமா இருக்கும். படபடப்பு சென்சேஷனோட நம்மளுடைய மூளை வந்து ஒரு இருட்டான மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். அதுதான் இந்த ஃபோபியாவுடைய காமன் அறிகுறிகள்.
இது எப்படி சுத்தி இருக்கிறவங்கள பாதிக்குது, அது மாதிரி தன்னையும் எப்படி பாதிக்குது? சமூகம்னு எடுத்தாச்சுன்னா தான், குடும்பம், சுற்றம், உறவினர் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இது எதுக்காக அந்த மாதிரி வருது? நீங்க சொல்லியிருக்கிறீங்க அதீத பயம், ஒரு கேக் சாப்பிட்டு என்னைக்கோ ஒரு நாள் வாந்தி ஆயிருக்கலாம், அப்போ கேக்கை பார்க்கும் போதெல்லாம் கூட அந்த ஒரு பயம் வரலாம். சென்ற முறை நம்ம நிகழ்ச்சியில கூட ஜிலேபி ஒருத்தருக்கு அலர்ஜி ஆச்சுன்னு சொன்னீங்க, அது கூட ஃபோபியா தான் சொன்னீங்க. இப்ப காமனா லேடிஸ் பாத்தீங்கன்னா காக்ரோச், கரப்பாம்பூச்சியை பார்த்துதான் பயம் அப்படிங்கிறாங்க. எதை பார்த்து நம்ம பயப்படுறோமோ அதை பத்தி நான் நினைவுகள் நமக்கு அடிக்கடி கொண்டுட்டு வந்தா அந்த பயத்திலிருந்து தெளிவு பெறலாம் அப்படின்ட்டு நம்ம படிச்சிருக்கிறோம்.
ஃபோபியா அப்படிங்கறது வந்து மூணு ரகத்துல பாக்கலாம். முதல் ஃபோபியா வந்து அகோரஃபோபியா அப்படின்னு சொல்றோம். அகோரஃபோபியா அப்படின்னா புதுமையான ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பயம், புதுமையான ஒரு சந்திப்பு, ஒருத்தரை புதுசா சந்திக்க போறோம்னா அதுக்கு ஒரு பயம். நம்ம இருக்கிற இடத்துலயே ஒரு கரண்ட் போனா பயம், இருட்டு வந்தா பயம், அந்த மாதிரி சூழ்நிலையை பார்த்து பயப்படுற சிச்சுவேஷன் வந்து நம்ம அகோரஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் வந்து அகோரஃபோபியா வந்து ரொம்ப காமனான ஒரு ஃபோபியா. இரண்டாவது ஃபோபியா வந்து சோஷியல் ஃபோபியா, அதாவது உதாரணத்துக்கு ஸ்டேஜ்ல ஏறி பேசணும்னா எனக்கு உதறும், மூணாவது நம்பர் கிட்ட பேசணும்னா எனக்கு உதறுது, புதுசா என்னால யார்கிட்டயும் போன்ல பேச முடியாது. அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ போகும்போது, இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஒரு நடுக்கம் வந்து இயல்பு. ஆனா அளவுக்கு அதிகமா நடுங்கி மயங்கி விழுகிற அளவுக்கு எல்லாம் நபர் இருக்கிறாங்க. சோ அதுதான் நம்ம வந்து சோசியல் ஃபோபியா அல்லது சோசியல் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்றோம். மூணாவது வந்து ஸ்பெசிபிக் ஃபோபியா, அதாவது நீங்க சொன்ன மாதிரி பாம்பு கூட எனக்கு பயம் கிடையாது, காக்ரோச்சு தான் எனக்கு பயம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபோபியா வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம் மேல இருக்கிற பயத்துக்கு தான் நம்ம வந்து ஸ்பெசிபிக் ஃபோபியா அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஃபோபியா வந்து யூஸ்வலி ரொம்ப அதிகமா இருக்கிறது எப்போன்னு பாத்தீங்கன்னா ஒரு 15-20 வயது வரைக்கும் அது ரொம்ப அதிகமா இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி இந்த பீரியட்லதான் அந்த குழந்தைங்க வந்து ஒருத்தர்கிட்ட அந்த பழகணும், அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்ல இந்த ஃபோபியா வந்து நமக்கு குறுக்க வருது. சோ இந்த ஃபோபியானால அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இன்ட்ரோவர்ட், அதாவது தன்னை வந்து வெளியில எக்ஸ்போஸ் பண்ணாம எல்லாத்தையும் தனக்குள்ளேயே போட்டு புதஞ்சு வச்சுக்கிறாங்க. அதுதான் இந்த ஃபோபியாவோட ஒரு கெட்ட விஷயம். இந்த ஃபோபியாங்கிறது வந்து சின்ன வயசுல இருந்தே உருவாகிற விஷயம்தான். பட் சின்ன வயசுல நம்ம வந்து சரியா கவனம் செலுத்திருக்க மாட்டோம் இந்த குழந்தைக்கு இந்த பர்டிகுலர் விஷயம் பயமா இல்லையான்னு. சோ அது வெளிப்படும் போது 15-20 வயது இந்த குழந்தைக்கு ஆகுது. சோ இந்த அடல்ட்ஹுட், அதாவது 15 டீனேஜ் வயசுக்கு முன்னாடியே அந்த ஃபோபியாவை கண்டுபிடிச்சிட்டோம், அந்த ஃபோபியா இருக்குன்னு தெரிஞ்சோடனே அதுக்கு தக்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஃபோபியா நம்மளுடைய லைஃபை அவ்வளோவா பாதிக்காது, அது ஒரு விஷயம். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்னால கண்டிப்பா இந்த ஃபோபியா வந்து 100% குணப்படுத்த முடியும். ஸோ ட்ரீட்மெண்ட்னு சொன்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்னு கேட்டா ரெண்டு, கவுன்சிலிங் அண்ட் மெடிகேஷன். சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரீமான ஃபோபியால, இப்ப நம்ம சொன்ன ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லைங்களா, கேக்கும் பிரெட்டும் ஒரு உதாரணம். இது கேக்கு பிரெட்டு மட்டும் இல்லாம இந்த பயம் வந்து செதிரி 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 ஈட்டிங் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சாப்பாடே ஒரு பயமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல ஒரு சைக்கியாட்ரிஸ்டோடைய மெடிக்கல் ஹெல்ப்பும் கண்டிப்பா தேவை.
இப்போ ஒரு பரீட்சை எழுதுறதுக்கு ஒரு மாணவர் போறாரு அப்படின்னா நேச்சுரலா வரக்கூடியது ஒரு பயம், அதுவே மிதமிஞ்சி போகும் பொழுதுதான் அது பல சிக்கல்களுக்கும் வழிவகுக்குது. நம்ம அன்றாடம் நிகழ்வுகளையும் பாக்குறோம். சரி, இந்த ஃபோபியா அப்படிங்கிறது சில குழந்தைகள் சொல்லிடும், எனக்கு இதை பார்த்தா பயம், அப்ப பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, இது சாதாரணமானது தானே அப்படின்ட்டு அதை உதாசீனப்படுத்துறதுக்கும் வழி இருக்குது. அந்த பயம் ஃபோபியா எப்படி பெற்றோர்கள் இனங்கண்டு கொள்வது? நீங்க சொன்னீங்க படபடப்பு இருக்கும், கை காலில் வியர்க்கும் அப்படின்னு சொன்னீங்க, இது சொல்றது கூட பயப்படுவாங்களா குழந்தைகள்? யார பாதிக்குது, பெண் குழந்தைகளையா ஆண் குழந்தைகளையா? 15-20 வயது அப்படின்னு சொன்னீங்க, யார அதிகமா பாதிக்குது?
ஃபோபியா வந்து ஜென்ரலி இந்த நம்ம மால்ல போறோம், மாலுக்கு போகும்போது நம்ம பாக்குறது என்னன்னா சில பேருக்கு வந்து எஸ்குலேட்டர் ஒரு பயம், அதே மாதிரி சில பேருக்கு லிப்ட் ஒரு பயம், அதாவது லிப்ட் அடையும் போது கிளாஸ்ட்ரோபோபியா, அதாவது க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஒரு பயம், அவங்களுக்கு ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுத்து நிப்பாங்க, நான் வரமாட்டேன், நான் இங்கே இருந்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு. சோ அதிகமா நம்ம பாப்பா அவங்களோட சுத்த சூழ்நிலை இருக்கிறவங்க அவங்க கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போய் நிக்க வைப்பாங்க. அப்படி பண்ணும் போது அந்த நபருக்கு அது வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸும் ஃபெட்டிங்கும் கொடுக்குது, அவங்க அடுத்த தடவை அந்த மாலுக்கு வரவே மாட்டாங்க, அந்த மாதிரி அவங்க தண்ணியே அதுல இருந்து ஒதுக்கிடுவாங்க. இந்த ஃபோபியா வந்து ஆண் பெண் அப்படிங்கிறது வித்தியாசம் கிடையாது, ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவலா வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா பயாலஜிக்கலி ஃபோபியா அப்படிங்கறது பார்த்தா ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாவே உண்டு. அது ஏன்னு கேட்டா பெண்களுக்கான இருக்கிற லிமிட்டட் எக்ஸ்போஷர் அப்படிங்கறது ஒரு காரணம். நம்மளுடைய கல்ச்சர்லயே சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைய வளர்க்கும் பொழுதே அன்ரியலிஸ்டிக்கான கதைகள் சொல்லி வளர்க்கறது பழக்கம், இருட்டுல போகாத, புடிச்சிட்டு போயிருவாங்க, புளிய மரத்து கீழே நிக்காத, பேய் இருக்கு அப்படின்னு. சோ அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணுதுன்னா அதை அசோசியேட் பண்ணி அதை ஷேர் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது மற்ற குழந்தைகள் வந்து அதுக்கு இன்னும் இன்புட்ஸ் கொடுக்குங்க. சோ அந்த குழந்தை வந்து அந்த ஏஜ்ல வந்து அன்ரியலிஸ்டிக்கான விஷயத்த வந்து ரியலிஸ்டிக்கா ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி இல்லாம பிராக்டிக்கலா இன்னத்த சூழ்நிலைக்கு ஏன் இருட்டுல போகிறத தவிர்க்கணும், ஏன் அது சேஃப்டி இல்ல அப்படிங்கிற பிராக்டிக்கலான ரியலிஸ்டிக்கான விஷயத்த வந்து பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க ஸ்லோவா இந்த ஃபோபியாங்கிற விஷயம் வந்து வெளியே போகும், எஸ்பெஷலி சோசியல் ஃபோபியா அண்ட் கிளாஸ்ட்ரோபோபியா. மற்ற ஸ்பெசிஃபிக்கான ஃபோபியா வந்து அந்த குழந்தைங்க ஒரு விஷயத்தை அருவறுப்பாக பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க கிட்ட பேரண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன் அதை அருவறுப்பாக பார்க்குற, அது உனக்கு என்ன செய்ய தூண்டும், என்ன தீங்கு அதை உனக்கு விளைவிக்கும் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை கொடுத்து எந்த ஒரு கட்டத்தில் பேரண்ட்ஸ்க்கு வந்து அது அப்நார்மலாக தோணுதோ அப்போ ஒரு சைக்காலஜிஸ்டோட ஹெல்ப்பை தக்க சமயத்தில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த குழந்தையோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும்.
இந்த ஃபோபியான்றது 15-20 வயது வரைக்கும் தான் தாக்குமா, அதுக்கப்புறம் கூட லேட்டர் இயர்ஸில் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா? அதாவது கொஞ்ச நாள் வெளிப்படாமல் இருந்து அந்த வெளிப்பாடு 40 வயதுக்கு மேலே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதா?
கண்டிப்பாக இருக்கு. 15-20 வயதுல வந்து ஃபோபியாவுடைய அறிகுறிகள் வந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரியும். அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியும், அதுக்கு நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, யார் பார்த்தாலும் அது உங்களுக்கு புரியும். அந்த வயதில் குழந்தைங்க வந்து அந்த ஃபோபியாவை ஓப்பனாக பேசவும் செய்வாங்க, ஏன்னா அவங்களோட ஈகோ லெவல்ஸ் அவ்வளோ மெச்சூர்டாக இருக்காது. ஆனால் வயது ஆகும் பொழுது, அதாவது ஒரு 40-50-55 வயது ஆகும் பொழுது ஒருத்தங்க வந்து எனக்கு கரப்பாம்பூச்சின்னா பயம் அப்படின்னு சொல்றதுக்கு வெக்கப்படுவாங்க. ஸோ அந்த ஃபோபியாவை வந்து உள்ள மறைச்சு வைக்கிறதுக்கான தன்மை உண்டு. இந்த கரப்பாம்பூச்சி பயம்ங்கிறதுனால எந்த இடத்துல கரப்பாம்பூச்சிகள் இருக்கும் அப்படிங்கறத அவங்க நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு பயப்படுவாங்க. அதான் நான் சொன்னேன், ஒரு விஷயத்துல ஆரம்பிச்ச பயம் வந்து எல்லா இடத்துலயும் அந்த பயம் வந்து செதறும்.
கரப்பாம்பூச்சிக்கு தான் நிறைய பேர் பயப்படுறாங்க இல்லையா, அதை உருவகப்படுத்தி பார்க்கணும், அதை பத்தி நினைச்சு பார்க்கணும், அந்த பயத்துல இருந்து விடுதலை பெறலாம் அப்படின்றாங்க, இதை பத்தி சொல்லுங்களேன்.
அது ஒரு சைக்காலஜியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணிருக்காங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஒரு எலி, அந்த எலிக்கு வந்து பயம் பிடிக்கக்கூடிய விதத்துல அதுக்கு ஒரு மைல்டான ஷாக் கொடுப்பாங்க. ஸோ ரெண்டு லைட், ஒரு ரெட் லைட் ஒரு கிரீன் லைட். ரெட் லைட் எரியும் போது அந்த எலிக்கு ஒரு ஷாக் கிடைக்குது, கிரீன் லைட் எரியும் பொழுது அந்த எலிக்கு வந்து ஷாக் கிடைக்காது, சாப்பாடு கிடைக்கும். ஸோ அந்த எலி வந்து நாள் போக்குல ரெட்னா டேஞ்சர், கிரீன்னா குட் அப்படி நல்ல விஷயம் அப்படிங்கறத பழகினதுனால அந்த ரெட் லைட் எரியும் போது அந்த எலி வந்து அலர்ட்டா இருக்கா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி அந்த எலி அலர்ட்டா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த எலி ஷாக்ல இருந்து தப்பிச்சுக்கும். அந்த மாதிரி அந்த எலிய வந்து சென்சிடைஸ் பண்ணாங்க, அப்புறம் டீசென்சிடைஸ் பண்ணாங்க. அதாவது இதுதான் உன்னுடைய பழக்கம், இதுதான் உன்னுடைய குறைபாடுகள் அப்படின்னு சொல்றது வந்து சென்சிடைசேஷன். இந்த பழக்கத்துல இருந்து நீ வெளியே வந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் டீசென்சிடைசேஷன். அப்ப அந்த எலிக்கு வந்து சென்சிடைஸ் பண்ற விதத்துல ஷாக் கொடுத்து பயத்தை உருவாக்குனாங்க. டீ சென்சிடைஸ் பண்ண விதத்துல அந்த எலிக்கு வந்து அலர்ட்டா இருக்கும் பொழுது அதுக்கு சாப்பாடு கொடுத்து ஊக்கப்படுத்தினாங்க. அதே மாதிரி இந்த குழந்தை உங்ககிட்ட ஓப்பனா ஷேர் பண்ணும்பொழுது அல்லது நீங்களே ஒருத்தர்கிட்ட அந்த ஃபோபியாவை ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது வற்புறுத்தி ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை இழுத்துட்டு போய் அதுக்கு எக்ஸ்போஷர் பண்ணாம ஸ்லோவா அவங்கள எக்ஸ்போஸ் பண்றது நல்ல விதம். உதாரணத்துக்கு இந்த மாலே எடுத்துக்கோங்க, அவங்க எஸ்கலேட்டர் பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னா முன்னாடி உங்களுக்கு அந்த பயம் இல்லைன்னா நீங்க அவங்க கண்ணு முன்னாடி எஸ்கலேட்டர்ல போய் சேஃபா லேண்ட் ஆகும் பொழுதே அவங்க கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா பின்னாடியே அவங்க வரணும்னு எதிர்பார்க்க கூடாது, அதே நாள் மாற்றம் வரும்னு எதிர்பார்க்க கூடாது, மெதுவாக தான் மாற்றத்தை கொண்டு வரணும். அதைத்தான் நம்ம வந்து கிரேடியன்ட் எக்ஸ்போஷர் தெரப்பி அப்படின்னு சொல்றோம். இப்போ கரப்பாம்பூச்சி உதாரணம் எடுத்தீங்க. சோ கரப்பாம்பூச்சி பயம் இருக்கிற ஒருத்தங்களை பயம் போக்கணும் அப்படின்னு சொன்னா முன்னாடி கரப்பாம்பூச்சியோட ஒரு போட்டோ காமிச்சு அதனால அவங்களுக்கு வரக்கூடிய அருவறுப்பான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது. அதாவது அவங்கள மனசு விட்டு பேசறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம், ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது கரப்பாம்பூச்சி மாதிரியே இருக்கிற பொம்மைகள் கொண்டு வந்து நீங்க அந்த பொம்மைகளை தொட்டு காமிக்கிறது, அவங்களையும் அந்த பொம்மைகளை தொட வைக்கிறது. அதுக்கப்புறம் உண்மையான கரப்பாம்பூச்சியை ஒரு ஜார்ல போட்டு தள்ளி வச்சு அவங்க எப்படி இருக்கிறாங்க, கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்களாங்கிறது கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கரப்பாம்பூச்சியை நீங்க தொட்டாதான் அவங்க தொடுவாங்க. ஸோ நம்மளும் அவங்க கூடிய ஒரு நண்பர் மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ல டிராவல் பண்ணா மட்டும்தான் ஸ்லோவா அந்த பயத்தை போக்க முடியும். ஸோ அது என்டயர் சென்சிட்டைஸ் பண்ணிருக்கும், டீசென்சிட்டைஸ் பண்ணிருக்கும், அந்த பிஹேவியரை மாற்றத்துக்கும், அதாவது காக்னிட்டிவ் பிஹேவியர், அவங்களுடைய பிரெயின்ல இருக்கிற அந்த நினப்பும் அவங்களுடைய ஆக்ஷனும் ஒன்றி வருது. இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 அதிகபட்சம் 10 சிட்டிங்ஸ் வரைக்குமே ஆகலாம். பொறுமை இந்த ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப முக்கியம்.
சரிங்க டாக்டர், இப்போ சமூக வலைதளங்கள் அதனோட பயன்பாடு ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இப்போ அதனால இந்த ஃபோபியாஸ் அப்படிங்கப்பட்டது வேற விதத்துல எதையாவது வெளிப்பாடு ஆயிருக்குதுங்களா?
கண்டிப்பா இருக்கு. சமீபத்துல ஒரு யங்ஸ்டர், அவங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிடையாது. ஸோ ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பொண்ணுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை குரூப்ல இருந்து ஒதுக்கி வச்சு இந்த பொண்ணு கிட்ட பேசாம ஏலினேட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு டெரிபிளான டிப்ரெஷன்ல இருந்தது, என்ன எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டப்போ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லை. இப்போ நான் கேட்டேன், ஃபேஸ்புக் உனக்கு எந்த விதத்தில் பயம் கொடுக்குது அப்படின்னு சொல்லப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நான் மேகசின்ஸில் புக்ஸ்லாம் படித்தேன், ஃபேஸ்புக்கில் நம்ம போடுற ஃபோட்டோஸ் நம்மளுடைய ப்ரொஃபைலில் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என் ஃபோட்டோவும் அப்படி ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் நான் போக விரும்புறதில்ல அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அந்த ஃபோபியா ஆஃப் கெட்டிங் இன் டு சம்திங் வந்து அந்த பொண்ணை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து எலினேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணு கிட்ட அந்த ஃபேஸ்புக்கை ரெஸ்பான்சிபிளாக எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் பேர் மினிமமாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சென்சிட்டைசேஷனை உருவாக்கி கொடுப்போம். கண்டிப்பாக அந்த ஃபோபியா வந்து தன்னுடைய பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், ஒர்க் லைஃப் எல்லா இடத்துலையுமே அதோடைய பாதிப்புகளை காமிக்கும்.
இப்போ நம்ம சமூகத்தில் காணப்படக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய ஃபோபியாஸ் ஏதாவது இருக்குதுங்களா?
நம்ம சமூகத்துல காமனா இருக்கக்கூடிய ஃபோபியா, நான் சொன்ன மாதிரி அகோரஃபோபியா ஒரு விஷயம், ஒரு புது ரூட் பஸ்ல ஏறது பயம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, புதுசா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா பயம். அதே மாதிரி சிக்னல்ல வந்து கவுண்ட் டவுன் வருது பாத்தீங்களா, அந்த கவுண்ட் டவுனை பார்க்கும் பொழுது சில பேருக்கு படபடப்பு சென்சேஷன் வருது உண்டு, அது ஒரு ஃபோபியா. லிப்டில் ஏறது பயம், எஸ்குலேட்டர்ல ஏறது பயம், அந்த மாதிரி இருக்காங்க. இன்னும் சில பேருக்கு வந்து ஸ்பீடிங் வெஹிக்கிள் ஆப்போசிட்ல வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க கண்ட்ரோல் இழந்து போறாங்க. தட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் நமக்கு, எஸ்பெஷலி நம்ம டிரைவிங்ல இருக்கும் பொழுது அது ஒரு டேஞ்சர். இன்னும் பல பேருக்கு காமனா நம்ம ஊர்ல வந்து நைட் டிரைவிங் வந்து ஒரு ஃபோபியா. ஒரு பேஷண்ட் வந்து பர்டிகுலரா சொன்னாரு, நைட்ல கார் எடுக்கும் பொழுது அவரு உறுதிப்படுத்திக்கு வரா இன்னைக்கு கண்டிப்பா ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு அது காமனான விஷயங்கள் இருக்கு. அண்ட் இன்னுமே ரொம்ப காமனான விஷயங்கள் வந்து தெரியாத நபர்கிட்ட பேசுறது, பழகிறது பயம். அதே மாதிரி லிப்ட்ல வந்து ஒருத்தர் தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா இவங்க அவரோட சேர்ந்து லிப்ட்ல போறதே பயமா ஃபீல் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க.
என்னோட சிகிச்சை முறைகள் நீங்க சொன்னீங்க டாக்டர், அந்த சிகிச்சை முறைகள் வந்து நமக்கு எவ்வளவு நாள்ல பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்? நீங்க எப்பவுமே இந்த இது கேள்விக்கு என்ன பதில் சொல்வீங்கன்னா, பேஷண்டோட கோஆபரேஷனும் தேவை அப்படின்னு சொல்லுவீங்க. இதுல எவ்வளவு நம்ம எதிர்பார்க்கலாம்?
ஒரு ஃபோபியா வந்து இனிஷியலா ஒரு 20% கியூர் பண்ணலாம், அதாவது ஒரு 3 சிட்டிங்ல வரும்போது கவுன்சிலிங்க்கு 20% கியூர் பண்ணலாம். மேக்சிமம் ஒரு ஃபோபியா வந்து 75% கியூர் பண்ணலாம். இன்னொரு 25% நமக்கு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அல்லது மெடிக்கேஷன் ஹெல்ப் தேவை. ஏன்னா எல்லா ஃபோபியா கூட இன்னொரு டிஸார்டர் கூடிய வருது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்ஸைட்டி. அந்த ஆங்ஸைட்டி வந்து ஒரு ட்ரக் கண்ட்ரோல்டு மெஷர்ல போகும்போது அதோடைய ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து பிஹேவியர் தெரப்பி பண்ணி அதுல வந்து அவங்களுடைய பிஹேவியர் மாற்றத்தை இம்மீடியட்டாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது ஒரு அட்வான்டேஜ். இன்னும் அந்த பிரெயின் ஃபங்க்ஷன்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கறக்கு பெட், அதாவது பொசிட்ரன் எமிஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவோம் பெட்டும், அதே மாதிரி FMRI அப்படின்னு சொல்லுவோம், அதை எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு அந்த பிரெயினோட சர்க்கியூட்ரி சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய மூளைக்குள்ள ஒரு பாதாம் பருப்பொடி அளவு இருக்கிற ஒரு விஷயம் அமெக்டலான்னு சொல்றோம், அதுதான் இத்தனை விஷயங்களுக்கும் காரணம். ஸோ அதோடைய ஃபங்க்ஷன் நல்லா இருக்கா அப்படிங்கறது இந்த டெக்னாலஜி மூலியமா தெரிஞ்சுக்கலாம் மெடிக்கல் சயின்ஸ்ல.
எந்த ஒரு விஷயத்துக்குமே பாத்தீங்கன்னா அக்வயர்ட்னு ஒன்று இருக்கும், ஹெரிடிட்டின்னு ஒன்று இருக்கும், ஃபோபியால அது மாதிரி இருக்குதா, அது ஒண்ணு. அப்புறம் சில பேர் பாத்தீங்கன்னா என்னவோ தெரியலங்க, நல்லா தாங்க இருந்தேன், எனக்கு இது வரைக்கும் அதை பார்த்தாலே பயம் கிடையாது, திடீர்னு என்னவோ எனக்கு அதை பத்தி ஒரு பயம் வருது. குழந்தைகள் நான் சொல்றது பெரியவங்க சொல்லுவாங்க, அதை பத்தி நான் நினைப்பே அவங்களுக்கு இருந்திருக்காது, திடீர்னு என்னவோ அதை பார்த்தா ஒரு அருவறுப்பு, பயம், ரொம்ப பயம் இருக்கும், திடீர்னு இந்த பயம் வர்றதுக்கு என்ன காரணம்?
அக்வாய்ட் கண்டிப்பா இருக்கு. ஃபோபியா அப்படிங்கறது இட் ரன்ஸ் ஆன் ஜீன்ஸ் தான் சொல்லுவோம், அதாவது அது ஒரு ஜெனட்டிக்கான விஷயம், ஃபோபியா ஜீன்ஸ்ல இருந்தா கண்டிப்பா வரும். அதே மாதிரி அக்வாய்ட் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய சோசியலி நம்ம பழகும் பொழுது, அதாவது ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல்ல தான் அந்த பேய் அப்படிங்கிற கேரக்டருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அக்வயர்ட் ஃபோபியா வரக்கான வாய்ப்பு இருக்கு. மூணாவது நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு வரக்கூடிய ஃபோபியா, திடீர்னு வரக்கூடிய ஃபோபியா வந்து நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால, அதாவது முன்னே நமக்கு அது விஷயமா ஒரு அனுபவம் இருந்திருக்கணும், அல்லது வேற யாராவது அவங்களுடைய ஒரு தொடர்பு இருந்திருக்கணும், அந்த அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்திருந்தாங்கன்னா நமக்கு திடீர்னு ஒரு ஃபோபியா வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு.
சரிங்க டாக்டர், இது வரைக்கும் ஃபோபியானா என்ன, அதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்திருக்கீங்க, கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் டாக்டர்.
நன்றி, வணக்கம்.
ஃபோபியாவை பத்தி
பல்வேறு விவரங்களை நமக்கு சொன்னாங்க உளவியலாளர் பார்வதி அவர்கள்.
உடன் உரையாடியவர் என் கோமா.
நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 2431055. வெளியூர் நேயர்கள் 0422 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்ணை நினைவுபடுத்துகிறோம், 0422-243-1055. நமது நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். வணக்கம்.